الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب ذلكم أطهر لقلوبكم وقلوبهن وقال تعالى ولا تبرجن تبرج الجاهلية الأولى وقال أيضا يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كيف أنتم ابتغى نساؤكم وفتق شبانكم وتركتم جهادكم إلى آخر الحديث كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா ஆண் பெண் என்று அல்லாஹுடைய சிறந்த மனித படைப்புகளை படைத்திருக்கிறார். பெண்களை பற்றி அல்லாஹு தஆலா பல உரிமைகளை குறிப்பிட்டிருக்கிறார். பெண் என்பது ஒரு சமூகத்தை போன்றவள். இஸ்லாம் அவளை மிகவும் கண்ணியப்படுத்துகின்றது, பாதுகாக்கின்றது. ஜாஹிலியத்துடைய காலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்துக்கு முன்பு 40 வருடம், நபித்துவத்துக்கு பிறகு மக்காவில் 13 வருஷம், சுமார் 53 வருட காலம் நபி அவர்கள் தன்னுடைய கண்களால் ஜாஹிலியத்துடைய கொடுமையை கண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எவ்விதமான உரிமையும் சொத்துகள் மட்டுமல்ல, வாழ்வதற்குரிய உரிமையும் அவர்கள் கொடுக்கப்படாமல் கொல்லப்பட்ட வரலாறுகளை நாம் குர்ஆனூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. உயிருடன் புதைக்கும் ஒரு சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கும் ஜைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் உடைய சம்பவம் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அவர் காபத்துல்லாவில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு உங்களோட குழந்தைகளை நீங்க, குறிப்பாக பெண் பிள்ளைகளை நீங்க கொல்ல வேண்டாம், உங்களால் அந்த குழந்தைகளை பராமரிக்க முடியாது, என்னிடத்துல தாருங்க, நான் அதை பராமரிக்கிறேன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் சிலர் குழந்தைகளை உயிருடன் புதைக்காமல் அவரிடத்தில் ஒப்படைப்பார்கள். என்பவர் குழந்தைகளை பராமரித்து பருவத்தை அடையும் பொழுது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை அழைத்து, இதோ உங்களுடைய குழந்தைகளை எடுத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நானே அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறேன், திருமணம் செய்து வைக்கிறேன் என்று ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் இந்த காரியத்தை செய்து வந்தார்கள். ஜாஹிலியத்துடைய காலத்திலும் நம்மிடத்தில் சில நல்ல பண்புகள் இருந்தது என்று அல்கமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவது போன்று, ஜாஹிலியத்துடைய காலத்தில் சிலர் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி உயிருடன் பெண்களை புதைக்கும் பழக்கம் இருந்ததோ, இன்று நாங்க நீங்க யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு பெரும் பாவத்தையும் அந்த ஜாஹிலியத்தில் ஒரு சில கவுன்கள் செய்து வந்தார்கள். அதுதான் அவர்கள் நேக்கடாக நிர்வாண கோலத்தில் தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆணும் பெண்ணும் காபத்துல்லாவில் அந்த கோலத்தில் செய்த தவாபில் ஏற்பட்ட பாவங்களையும் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வல் நிஹாயாவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த கண்ணியம், பெண்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, பெண்களுக்கு கொடுத்த சலுகை, பெண்களுக்கு கொடுத்த உயர்வோ அது நிச்சயமாக எந்த சட்டத்தினாலும் மனிதனுக்கு கொடுக்க முடியாத பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உயர்வையும் அவர்களுடைய உரிமைகளையும் இஸ்லாம் மிக அழகாக முன்வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பல சலுகைகளை ஆண்களை விட பெண்கள் பெறுகிறார்கள். ஜமாத் தொழுகை அவர்களுக்கு சுன்னத்தோ வாஜிபோ ஆக்கப்படவில்லை. ஜும்மாவுடைய தொழுகை அவர்களுக்கு பரதாக்கப்படவில்லை. குடும்ப செலவு செலவழிப்பது அவர்கள் மீது விதியாக்கப்படவில்லை. சொந்த செலவுக்கு கூட கணவனுடைய பொறுப்பில் அவர்கள் சாட்டப்படுகிறார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகளை போடுவதற்கு முன்பு பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்திருக்கிறது. நீங்க சம்பாதிச்சுதான் கூட குழந்தைகளை பார்க்க வேண்டும், நீங்க சம்பாதிச்சுதான் உங்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல. பெண்கள் இந்த வரக்கூடிய நேரத்தில் அந்த பெண்களுக்கு மிக பாதுகாப்பான சில சட்டங்களை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. இஸ்லாம் பெண்களை அடக்கவில்லை. பெண்களுக்கு ஷரியாவின் வரையறைகளை பேணி என்னென்ன துறையில் பெண்கள் ஈடுபட முடியுமோ, ஒரு ஆசானாக, ஒரு வைத்தியனாக, ஒரு தாதியாக, ஒரு வியாபாரியாக, ஒரு ஆலோசகராக, ஒரு போர்களுக்குள்ள வீரராக பங்கேற்பதற்கும் தேவைப்படும் பொழுது பெண்களுக்கு இஸ்லாம் அந்த உரிமைகளையும் அந்த தேவைகளின் அடிப்படையில் இவைகளையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. சலுகைகளை கொடுத்த இஸ்லாம், அனுமதித்த இஸ்லாம் அந்த பெண்களுடைய பல உரிமைகளை சிறப்பாக பாதுகாக்கிறது. இந்த உலகத்தில் பார்க்குகிறோம், உலக நடைமுறைகளில் பார்க்கிறோம், குடும்பம் எடுத்துக்கொண்டீங்கன்னா குழுமில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கலப்பில்லாத ஸ்கூல்கள். நான் எதுக்கு முறையும் இதே குத்பாவில் சொல்லியிருக்கிறேன், லீடிங் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ராயலாக இருக்கலாம், அது கேண்டிஸ் ட்ரினிட்டியாக இருக்கலாம், சென்ட் தாமஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஏனைய இலங்கையில் இருக்கக்கூடிய லீடிங் ஸ்கூல்ஸ் ஆக இருக்கலாம். இவைகள் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று ஸ்கூல்லையும் வித்தியாசம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெண் என்பது அது ஒரு பாதுகாப்பான முறையில் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு வார்டுக்கு போனாலும் அந்த வார்டில் ஆண் பெண் என்ற அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தி உலகத்துடைய நடைமுறை இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது. சிறைச்சாலை ஒரு ஜெயில் எடுத்துக்கொண்டாலும் ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக வைக்கக்கூடியதாக இல்லை. ஒரு பாதுகாப்பு சாவடியாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன முறையில் அந்த ஒழுங்குகள் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மலசல கூடங்களாக இருந்தாலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசமாக செய்யப்பட்டிருக்கிறது. விடுதிகள் ஹாஸ்டல்கள் எடுத்துக்கொண்டாலும் அது உலகத்துடைய நடைமுறையில் இன்று ஆண் பெண் என்ற வித்தியாசத்துடன் தான் இந்த ஹாஸ்டலும் அமைந்திருக்கிறது, பாடசாலைகளும் அமைந்திருக்கிறது, வார்டுகளும் அமைந்திருக்கிறது, சிறைச்சாலைகளும் அமைந்திருக்கிறது, பாதுகாப்பு சாவடிகளும் அமைந்திருக்கிறது. சில சில நாடுகள்ல வாகனங்கள்ல கூட அதுக்கு வித்தியாசமான இடங்களை வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு தனிமை, ஒரு தனித்துவத்தை உலகம் அது வரவேற்கிறது. இதைதான் இஸ்லாமும் சொல்கிறது. இது இஸ்லாம் சொல்லும் சொல்வது என்பதை நாம் உட்படுத்தும் பொழுது அது கேட்பதற்கு சிலருக்கு இது என்ன தீவிரவாதத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களா, இது என்ன வேறொரு விஷயத்தை பலவந்தப்படுத்துகிறார்களா என்று என்ன ஆரம்பிக்கிறோம். இதை உலகளாவிய ரீதியில் பார்க்கும் பொழுது அது வரவேற்கத்தக்க விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆதரிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடாக இருக்கிறது. அதனாலதான் இஸ்லாம் அவர்கள் முறையற்ற ஆண் பெண் கலப்பால் சமூக சீரழிவு ஏற்படுவதால் அதை இஸ்லாம் வன்மையாக தடுக்கின்றது. எப்படி உலகத்தில ஆண் பெண் கலப்பில்லாத ஸ்கூல்கள், ஆண் பெண் கலப்பில்லாத ஹாஸ்பிட்டல்கள், ஆண் பெண் கலப்பில்லாத பல விஷயங்களை சிறைச்சாலைகளில் இருந்து இப்படியான பாதுகாப்பை செய்திருக்கிறது போலதான் இஸ்லாம் மகரம் இல்லாத ஆண் பெண்ணுடைய கலப்பை முற்றுமுழுதாக தடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியம், பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு, பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சலுகைகள், இவைகளை நாம் அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அந்நியர்களுக்கும் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த சலுகைகளையும் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பையும் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த உரிமைகளையும் இஸ்லாம் கட்டுப்படுத்தி சிறை கைதிகளாக வைப்பதை போன்றே இஸ்லாம் ஒரு நாளும் வைத்தது கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய இத்தா 4 மாதம் 10 நாள் அல்லது சலாக்குடைய இத்தா அவருடைய 3 மாத விடாயுடைய காலம், இந்த காலத்தில் கூட தன்னுடைய செலவுக்கும் பொருளாதாரத்துக்கும் வசதி இல்லாத நேரத்தில் இஸ்லாம் அவள் தன்னுடைய தொழிலை செய்வதற்கு இஸ்லாம் அதனுடைய முறையுடன் பேணி அதை நடப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, பெண்ணுடைய விஷயத்தில் நாம் மிக மிக அழகாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பெண்களை இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பலவந்தத்துக்குள்ள ஒரு பெண் ஆக்கப்படவில்லை என்பதை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, பெண்களுடைய விஷயத்துல நாம் இதை பார்க்கும் பொழுதே பெண்களுடைய ஹிஜாப், பெண்களுடைய நிகாப் என்பதை இன்று உலகத்திலேயும் ஒரு சர்ச்சையாக அமைந்திருக்கிறது. அதை எங்களுடைய நாட்டிலும் சமீப காலத்துல சில சில விஷயங்கள்ல இதை பெருமைப்படுத்திக் கொண்டு இதை மிக ஒரு சர்ச்சையாக ஆக்கிக் கொண்டு சில ஊடகங்களில் இதை வீணாக பயன்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கலாம். அதற்காக நான் உங்களுக்கு இன்று சில அடிப்படைகளை மிக தெளிவாக முன்வைக்க விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, நாம் இதை புரிவதற்கு முன்பு சில அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் ஸஹாபாக்களுடைய நடைமுறையூடாகவும் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறார். அதற்கு பின்னால வந்த இமாம்கள் இதை அழகாக நமக்கு போதித்திருக்கிறார்கள். அதுல வந்த முஹத்தீஸீன்கள் ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்களும் மிக அழகாக முன்வைத்திருக்கிறார்கள். ஹிஜாப் என்று சொல்லும் பொழுது குர்ஆன் ஹிஜாபை பற்றி பேசியிருக்கிறது. நான் சற்று முன்பு சொன்னது போன்று ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஜாஹிலியத்துடைய காலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முன்னோக்கினார்கள், அந்த ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஏற்பட்ட சோதனைகளை நபி அவர்கள் எப்படி முறியடித்தார்கள். அந்த காலம் ஒரு சோதனையான காலமாக இருந்தது. குர்ஆன் நபி அவர்களுக்கு தன்னுடைய 40 வயதில் இறங்கப்பட்ட காலத்தில் இருந்து படிப்படியாக அல்லாஹ் மக்கத்தில் இறங்கிய ஆயத்துகளை ஈமானுடைய தௌஹீதுடைய ஆகிரத்துடைய அடிப்படையில் உண்டான நபியவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் இறக்கினான். மதீனாவுக்கு நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா சட்ட திட்டங்களை அங்கே இறக்கி வைக்கிறார். அந்த அடிப்படையில் மதுபானம் என்பதை அது மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகுதான் ஹராமாக்கப்பட்டது. வட்டி என்பதை அது மதீனாவில் தான் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் ஹராமாக்கப்பட்டது. பண்டி இறைச்சியுடைய சட்டங்களும் அதற்கு பிறகுதான் இறங்கியது. குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா வகுத்திருக்கும் ஏராளமான தடைகள், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற ஏராளமான சட்டங்கள் அல்லாஹு தஆலா மதீனாவுடைய அஹ்காமுடைய ஆயத்துகள் அந்த மதீனாவுடைய அந்த அந்த காலத்தில் தான் அவை அறக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, குர்ஆனை புரிவதற்கு முதல் சட்டமாக நாம் குர்ஆனை கொண்டு புரிய முடியும். இரண்டாவது கட்டமாக குர்ஆனை நபியவர்கள் மூலமாக புரிய முடியும். மூணாவது கட்டமாக குர்ஆனை சஹாபாக்கள் மூலமாக புரிய முடியும். இந்த மூணிலும் எமக்கு இடம்பாடு இல்லாத நேரத்தில் தான் நாம் இதுக்கு வெளியே போக வேண்டுமே தவிர இந்த மூணுக்குள்ளதான் நாம் எப்பொழுதும் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மிக நெருங்கிய உறவு இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மிக தெளிவாக அதுக்கு தெளிவு தரும். குர்ஆன் வந்து அது ரத்தத்தை ஹராம் என்று சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்துல அது ஈரலும் பல்லு குத்தியும் நபி அவர்கள் அதை ரத்தமாக இருந்தாலும் அதை அனுமதித்திருக்கிறார்கள். அது மீனும் வெட்டுக்கிளியும் அது செத்தவைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனந்தர சொத்துடைய விஷயத்தில் நபியுடைய மனைவார்களுக்கு நபி அவர்களுடைய மனைவார்களுக்கு நபியுடைய மகளுக்கு அக்குடும்பத்துக்கு நபியுடைய மனைவார்களுக்கும் நபியுடைய மகளுக்கும் அனந்தர சொத்து கொடுக்கப்பட மாட்டாது என்பது நபியுடைய ஹதீஸ்ல வந்திருக்கிறது. நானும் ஆஷரல் அம்பியா லாலூரத் மாதரத்னா சதக்கா, நபி அவர்களுடைய பணம் சதக்கமாக இருக்கும். பிரத்யேகமாக நபிக்கு மாத்திரம்தான் சொந்தமான சில சட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை பற்றி விவரித்திருக்கிறார். ஹதீஸில் நபி அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மனைவார்கள் இதற்கு பிறகு திருமணம் செய்ய மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைமார்களுக்கு இந்த தனி சட்டங்கள் இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் சஹாபி பெண்மணிகள் அதை தனக்காகத்தான் புரிந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் உடைய விஷயத்துல இஸ்லாம் பெண்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்கள் ஹிஜாபை பேண வேண்டும், மகரமானவர்களுடன் அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும், அவர்கள் கவர்ச்சியான ஆடை அவர் அணிந்து கொண்டு வாசனை பூசினவர்களாக அவர்கள் நடமாறுவதை, அந்நிய ஆண்களுடைய புலங்குவதை, ஆண் பெண் கலப்பு, குழந்தை வளர்ப்பு போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பல சில வழிகாட்டல்களை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு அந்நிய ஆணை பார்க்கும் விஷயத்துல எந்த ஒரு இமாமிடத்திலும் இதற்கு மாற்று கருத்து என்பது கிடையாது. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை, அது ஒரு ரசிப்பாக இருந்தாலும் சரிதான், இதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக தடுத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சட்டத்தை அல்லாஹ் தெளிவாக இறக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொருவரும் தன்னுடைய இந்த விஷயத்தில் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கும், மூமினான ஆண்களுக்கும், மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சத்தத்தை மிக தெளிவுபடுத்திருக்கிறார். அதனால் பார்வையை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மகரம் அல்லாதவர்களை பார்க்கும் விஷயத்துல மிக வேண்டுதலாக இருக்க வேண்டும். அதை கொண்டு இபாதத்துகளுடைய அந்த ஈடுபாடுகளிலும் ஒரு விதமான ஒரு சோதனைக்கு மனிதன் ஆளாக்கப்படுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையை வழங்குவதற்கு பெண்களுடைய ஹிஜாப், பெண்களுடைய இந்த தன்னை மறைத்துக் கொள்வது போன்றவைகளை தெரிந்து கொள்வதற்கு மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கும் ஒரு தஃப்சீர் தான் மாரிஃபுல் குர்ஆன். அதனுடைய சூரத்துல் அஹ்சாப், சூரத்துல் நூர், சூரத்துல் அஹ்சாப், சூரத்துல் நூர் போன்ற அந்த சூரத்துகளில் இருந்து மிக அழகாக இதை புரிந்து கொள்ள முடியும். இதை தொகுத்தார்கள் முஃப்தி முஹம்மது ஷபீ ரஹிமஹுல்லா அவர்கள். அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பெரும்மகான். அவர்கள் 200,000 மேற்பட்ட ஃபத்வாக்களை எழுதியிருக்கிறார்கள். இங்கிலீஷிலும் அதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சட்டத்தை எழுதும் பொழுது பெண்களுடைய விஷயத்தில் குர்ஆன் 3 வகையாக பிரித்திருக்கிறது என்பதை மிக அழகாக அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். முதலாவது அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபில் பெண்களை 33வது சூரா 33வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் கர்ணபி புயூத்திக்குன்ன என்று அல்லாஹ் அவர்கள் நபியுடைய மனைமார்களாக இருந்தாலும் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இதை சொல்கிறார். பெண்கள் அவர்களுக்கு செலவுக்கு கொடுக்கப்படுகிறது, அவர்களுடைய தேவை நிறைவேற்றப்படுகிறது, அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு ஆண்களை விட பொறுப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையிலே அல்லாஹு தஆலா இந்த அடிப்படைகளை செய்திருக்கும் காரணத்தினால் பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார். அது என்ன? வீடுகளிலே இருந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அப்படி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல சூரத்துல் நூர் 31வது திருவசனத்துல அல்லாஹு தஆலா வலா யுஜீன ஜீனதஹுன்ன இல்லா மா தஹர மின்னா மின்ஹா என்பதாக, வல்யத்ரிப்ன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன என்பதாக அல்லாஹ் ஹிஜாபுடைய இந்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா 2 ஆயத்துகளில் இங்கு அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்சாபுடைய 59வது ஆயத்திலும் 31வது சூரத்து நூருடைய ஆயத்திலும் கனிமானவர்களே, அவர்கள் வெளியில் போகக்கூடிய அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், அச்சாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், அவர்களுடைய பலவிதமான தேவைகளாக இருக்கலாம். வீட்டிலிருந்து வெளியே போகும் பொழுது அவர்கள் தன்னுடைய பூர்த்தியான உடம்பை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நிலைப்பாட்டை அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினூடாகவும் இந்த ஸஹாபாக்களுடைய இந்த கருத்தினூடாகவும் குர்ஆனுடைய இந்த திருவசனங்களுடைய தஃப்ஸீரூடாகவும், ஏனென்றால் ஒரு ஒரு விஷயத்துல மிக தெளிவாக இந்த விஷயம் வந்திருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருந்த சஹாபி பெண்மணிகள் ஆண்கள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தன்னுடைய முகத்திரையை போட்டு ஆண்களுக்கு முன்னுக்கு ஹஜ்ஜிலை வைத்தும் அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் என்ற இந்த ஒரு ஹதீஸையும் அபூதாவுத் அவர்கள் இங்கு முன்வைக்கிறார்கள். ஆக மூணாவது ஒரு கட்டம் வருகிறது, பெண்களுக்கு அவர்கள் மணிக்கட்டு வரைக்கும் கையை திறந்து முகத்தை திறக்கும் ஒரு நிலைப்பாட்டையும் இங்கு பயான் செய்திருக்கிறார்கள். முஃப்தி முஹம்மது ஷபீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த மூணு அடிப்படையையும் குர்ஆனுடைய சாரம்சமாக முன்வைக்கிறார்கள். தன்யவாதங்களே. இலங்கை நாடு அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் மிக சிறந்து சிறப்பாக 250 மதரசாக்களும் ஜெமியத்துல் உலமாவும் இன்று உம்மத்தை வழிகாட்டுவதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியதாக நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து சஹாபாக்களுடைய அந்த அமலை மையமாக வைத்து ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது பெண்களுக்குள்ள பாதுகாப்பும் பெண்களுக்குள்ள கண்ணியம் பெண்களுக்குரிய சிறப்பும் எதில் இருக்கிறது என்றால், பெண்கள் தன்னை பூர்த்தியாக மூடிக்கொள்ள வேண்டும். அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய பணிகளை செய்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு அதுதான் மகரங்களுடன் அவர்கள் பிரயாணம் செய்யும் சந்தர்ப்பத்தில் முழுதாக தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டுடன் மூணாவது நிலைப்பாடு அவர்களுடைய கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் முகத்தையும் திறக்க முடியும் என்ற இந்த மூணாவது நிலைப்பாட்டையும் முஃப்தி முஹம்மது ஷபீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தேவந்திலே பிறந்தவர்கள், அவர்கள் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பத்வாக்கள் எழுதினவர்கள், அஹ்காமுல் குர்ஆன் என்ற குர்ஆனுடைய அந்த சட்டங்களுடைய ஆயத்துக்களை விவரிக்கும் அந்த இடத்தில் அவர்கள் இதை பேசியிருக்கிறார்கள். இதை நீங்கள் விரிவாக அவர்களுடைய தஃப்ஸீர் மாரிஃபத்துல் குர்ஆனில் படித்துக் கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஜமியத்துல் உலமா இது சம்பந்தமாக ஒரு பத்வாவை வெளியிட்டிருக்கிறது. பத்வா என்பதை மக்களை இன்று வழிநடத்தும் 90 வருடங்களாகிய 13 தலைவர்களை இன்று ஜமியத்துல்லமா உள்ளடக்கிருக்கிறது. இந்த நாட்டில் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களையும் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களையும் இஜ்மாவையும் கியாஸையும் அடிப்படையாக வைத்து இந்த ஐமாக்களுடைய இமாம் ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் இப்னு ஹம்பல் போன்ற பெரும் இமாம்களுடைய அந்த கருத்துக்களை உள்ளடக்கிதான் ஜமியத்துல் உலமா தன்னுடைய பத்வாக்களை வெளியிடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, செட்டு பேபியுடைய விஷயம் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு எங்க குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸ்ல எங்க ஆதாரம் இருக்கிறது, சஹாபாக்கள் எங்க ஆதாரம் இருக்கிறது, நாலு இமாம்களுடைய இந்த கருத்து என்ன சொல்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் ஒரு பத்வா அது வழங்கப்படுகிறது. இந்த காலத்துல விமானத்தில் ஒரு மனிதருக்கு அது பிரயாணம் செய்ய வேண்டி வந்தால் அது எப்படி அவர் பிரயாணம் செய்யும் பொழுது சொல்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் ரத்தம் என்பது ஹராமாக்கப்பட்டது. மனிதனுடைய ரத்தத்தை மனிதனுக்கு, ஒரு காபிருடைய ரத்தத்தை முஸ்லிமுக்கு, அது எப்படி ஓ குரூப் உடைய அது யாராக இருந்தாலும் ரத்தம் ரத்தம் தான், அது எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது ஜெனிய சொல்லலாமா அதை வழிகாட்டுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பத்வா என்பது சண்டை தச்சரவுக்குரிய ஒரு விஷயம் அல்ல. பத்வா என்பது மக்களை இழிவுபடுத்துவதற்குரிய விஷயம் அல்ல. பத்வா என்பது அது வழிகாட்டக்கூடிய விஷயம். ஒரு மனிதன் எப்பொழுதும் தக்வாவுடன் தான் வாழ வேண்டும். தக்வா தான் ஆக உயர்ந்தது. சுமையா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். ஏன் நபிக்கு எதிராக நான் ஒரு வார்த்தையை மொழிய மாட்டேன் என்று. ஆனா அதே நேரத்தில் மகனார் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான சில வார்த்தைகளை சொல்லி தப்பிச்சு வந்தார். அது பத்வாவாக இருந்தது. தாயர் உயிரை கொடுத்தது அது தக்வாவாக இருந்தது. உள்ளத்துடன் உயிரை கொடுத்தார்கள். அது பத்வாவை பேணி அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வந்தார்கள். ஆக இஸ்லாம் மனித வாழ்க்கையில் தேவையான அனைத்து கட்டங்களுக்கும் அது வழிகாட்டுகிறது. ஒரு பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நோம்பு பிடிக்கேனுமா என்று சொல்லும் பொழுது 3 வகையான ஹதீஸ்கள் வருகிறது. நோம்பு பிடிப்பது பாவம், நோம்பு பிடிப்பது நன்மை இல்லை, நோம்பு பிடித்தவர்களும் இருக்கிறார்கள், விட்டவரும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கக்கூடிய நேரத்தில் அழகாக முன்வைக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதை அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சலுகையாக நபி அவர்கள் சொல்லிருக்கிறார்கள். பிரயாணத்தில் உங்களுக்கு நோம்ப விட முடியும், பிடிக்க முடியும். ஆனா அதே நேரத்தில் யாருக்கு சக்தி இருக்குதோ அவருக்கு பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. யாருக்கு சக்தி இல்லையோ அவர் ஒரு நாளும் அந்த அந்த காரியத்தை கட்டாயப்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டிய தேவைப்பட மாட்டாது. அவர் அதை கதா செய்ய முடியும் என்பது ஹதீஸுடைய இந்த கருத்தை மையமாக வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விவரிக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, நான் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை நாடு ஒரு சிறப்பான நாடு, பெரும்பான்மை சமூகத்துடன் வாழக்கூடிய நாங்க இந்த அடிப்படையை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த நாட்டிலுள்ள சட்டங்கள் அதை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான், சிக்குடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் கிதாபுல் உம்மை தொகுத்த இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்கள் அழகாக அவர்கள் அந்த கஸ்ஸாவில் இன்று எந்த கஸ்ஸா சோதனை காலாக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு அவர்கள் பிறந்து தகப்பனை இழந்து எசீமாக வளர்ந்து அவர்கள் அதுக்கு பிறகு மக்காவுக்கு வந்து தாயுடன் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆபிஸாக சிறு வயதிலே அவர்களாகி குரானை மரணம் செய்து அவர்கள் ஒரு சிறப்பான இமாமாக ஒரு முஃப்தியாக 15 வயதில் மக்காவில் நியமிக்கப்பட்டார்கள். குரைஷி வம்சத்தை சேர்ந்த இவர்கள் 4 இமாம்களும் சிறப்பானவர்கள். அதில் இவர்கள் ஒரு தனி சிறப்பு அம்சத்தை பெறுகிறார்கள். அவர்களுடைய சட்டங்கள் தான் இந்த நாட்டுடைய சட்டமாகவும் இஸ்லாமிய விவாகத்து விஷயங்களில் அனந்தர சொத்துடைய விஷயங்களில் வக்ஃபுடைய விஷயங்களில் முன்னைய காலத்தில் யாரெல்லாம் சட்டத்தை வகுத்தார்களோ இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய அந்த அடிப்படையில் தான் வகுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் 99% மக்கள் அல்ஹம்துலில்லா அவர்கள் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய அந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். அதே நேரத்தில் அரபி மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். உலக நாடுகளில் இந்த 4 இமாம்களுக்கும் ஹம்பலி மதமாக இருக்கலாம், ஷாபி மதமாக இருக்கலாம், அதை மாலிகி மதமாக இருக்கலாம், ஹனபி மதமாக இருக்கலாம். உலக நாடுகளில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை கொடுத்திருக்கிறார். ஆக 4 இமாம்களையும் மதிக்கக்கூடியவர்களாக இதே நேரத்தில் இந்த நாட்டில் பத்வாண்டு வரக்கூடிய நேரத்தில் நாட்டுடைய சட்டமும் ஒரு மனிதர் காதி கோர்ட்டுக்கு போகும் பொழுது அதிகமான காதி கோர்ட்டுடைய அந்த விவாகத்து சட்டங்கள் 99% அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஷாபி மதனுடைய அடிப்படைகளை பேணப்பட்ட நிலையில தான் அங்கே இந்த சட்டங்கள் வாக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, ஜென்னியத்து மூலமா தன்னுடைய பத்வாவை கொடுக்கும் பொழுது குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் அந்த அடிப்படையை வைத்து இமாமுல்லா ஷாபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த தொகுப்புகளை மையமாக வைத்துதான் இந்த பத்வாக்களை வெளியிடுகிறது. இது இந்த நாட்டுக்கு நாம் பெற்றிருக்கும் ஒரு பெரிய ஒரு சொத்தாக கருதி கொண்டு ஒவ்வொருவரும் இதை மதித்து செயல்படுவது மிக அவசியமாக இருக்கும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நான் இப்பொழுது சொன்னது போன்று பெண்ணுடைய நிக்காபுடைய விஷயம் உலகத்துல ஒரு சர்ச்சையாக இதை எடுத்துக்கொண்டு இதை விமர்சித்துக் கொண்டு இருக்கக்கூடிய காலத்தை நாம் பார்க்கிறோம். உலகத்துல ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் தான் இது தடை விதித்திருக்கிறதே தவிர உலக நாடுகள்ல வாழக்கூடிய அந்நியர்கள் கூட இதை மிக சிறப்பாக பேசுகிறார்கள், இதை கண்ணியப்படுத்துகிறார்கள், இதுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிலர் நிர்வாண கோலத்தில் அறக்கோலத்தில் ஆடைகளை அணிந்து கொண்டு எனக்கு இந்த ரைட்ஸ் வேணும் என்று சொல்லக்கூடிய நாடுகளையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கேஸ் லெஸ்பியன்ஸ் ஆண் பெண் சேர்க்கையை அனுமதிக்க வேண்டும் என்று வாதிடக்கூடிய நாடுகளும் உலகத்தில் இல்லாத லூத் அலை சலாம் அவருடைய காலத்தில் அழிக்கப்பட்ட அந்த சமூகத்துடைய அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று அதையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இன்டலெக்ட் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வாதிடக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லா அல்லாஹு தஆலா எங்களுடைய நாட்டில் ஒரு அழகான, நாம் எப்பொழுதும் இந்த விவாகத்து சட்டத்தையோ வக்ஃப் சட்டத்தையோ அல்லது அனந்தர சொத்து சட்டத்தையோ அல்லது ஸ்கூலுடைய பாடத்திட்டங்களையோ இலங்கை நாட்டுடைய மசூதிகளையோ அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய அந்த 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 தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம், 150 பிறந்து 204 வஃபாத்தாகிய அவர்களுடைய 54 வயதில் அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்களுடைய தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம், யசீமாக இருந்து வளர்ந்து அவர்கள் தொகுத்த அந்த மின்ஹாஜ் இந்த ஆங்கிலத்தில் உம்மத்து ஸாலிஹ் ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை படிக்கலாம். சுபஹானல்லாஹ், என்ன அழகாக இந்த சட்டங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் ஒரு பத்வாவை கொடுக்கக்கூடிய நேரத்தில் மின்ஹாஜ் என்பதை அது அடிப்படையாக எடுக்கப்படும். அதை இந்த நாட்டுடைய அது வக்ஃப் ஆக்டுக்கும் அது இந்த நாட்டுடைய மெரேஜியோ ஆக்டுக்கும் அதுதான் சட்டமாக பேசக்கூடிய ஒரு புத்தகமாக அமைந்திருக்கிறது. ஜமியத்துல் உலமாவும் தன்னுடைய பத்வாவை கொடுக்கும் பொழுது தன்னுடைய சுய இச்சையாக கொடுப்பதில்லை, அதுக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஆதிக்கத்தை 1924 இருந்து வகுத்த உலமாக்கள் இந்த ஷாஃபி ஃபிக்ஹுடைய இந்த நாட்டுடைய சட்டத்திலும் விவாக விவாகரத்து அமைந்திருக்கிறது போல பத்வாவையும் அந்த அடிப்படையாக வைத்துதான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2009 அது யுத்தத்துடைய அந்த முடிவு காலத்தில், யுத்த காலத்தில், 30 வருஷ காலத்திலும் இலங்கையில நிகாபை அணிந்த பெண்கள் இருக்கிறார்கள், நிகாப் அணியாத பெண்களும் இருக்கிறார்கள். ஜெமியத்துலமா தன்னுடைய பத்வாவை கேட்டு வந்த நேரத்தில் 2009 தன்னுடைய பத்வாவை கொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, பத்வா ஒன்று கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படையை வைத்துதான் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் ஜெமியத்துலமா பெண்கள் நிகாப் அணிவதை வாஜிப் என்பதாக கருதுகிறது, வாஜிப் என்பதாக கருதுகிறது. கட்டாயமாக பெண்கள் நிகாப் அணிய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடை ஜெமியத்துலமா எடுக்கிறது. கனிவார் சகோதரர்களே, பெரியார்களே, இதை நான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சம்மாம்பட்டியில பேசிய நேரத்திலும், அதே நேரம் நான் இந்த மஸ்ஜிதில் மார்ச் மாதம் அநேகமாக 11ஆம் தேதி பேசினதும், அதே நேரம் ஜூலை மாதம் நான் பேசினதும், இன்று பேசுவதும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மிக தெளிவாக இருக்கிறோம். நிகாப் என்பதை அது ஒரு வாஜிபானதை, அது ஒரு கட்டாயமானதை. பெண்களுடைய முகத்தை பார்ப்பதுதான் பெண்களுடைய அழகு தங்கிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மாற்று கருத்துள்ளவர்களையும் மதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஜெமியத்துலமா தன்னுடைய அந்த ஒற்றுமை பிரகடனத்தில், ஜெமியத்துலமா தன்னுடைய ஒற்றுமை பிரகடனத்தில், ஒற்றுமை என்று ஆக முக்கியமானது. நாம் 40-45 வருஷமாக அல்லது 40 வருஷமாக எந்த தாவத்துடைய பாசறையில் வளர்ந்தோமோ அது ஒற்றுமையை தான் நமக்கு கற்று தருகிறது. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் மிக கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் இமாம் மாலிக்குடைய மாணவராக இருக்கிறார்கள். உஸ்தாதை மதித்தார்கள். உஸ்தாதுக்கும் மாணவருக்கும் இடையில 100 கணக்கான சட்டங்கள்ல வித்தியாசம் இருக்கிறது. இமாம் ஷாஃபி அவர்கள் உஸ்தாதாக இருந்தார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில வித்தியாசமான கருத்துகள் இருந்தது. ஆனால் வித்தியாசமான கருத்துகளுக்கு மத்தியில ஒருவருக்கொருவர் மதித்து, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து, ஒருவருக்கொருவர் தாராள தன்மையோட நடக்கக்கூடிய வரலாறுகள் ஏராளமாக நாம் காணலாம். குனூத் தோதுவதை கட்டாயமாக சுன்னத்து மாக்கதாவாக கருதக்கூடிய இமாம் ஷாஃபி அவர்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த மஸ்ஜிதுக்கு போன நேரத்தில் குனூத்தை விட்டுட்டு தொழுதிருக்கிறார்கள். ஏன் இவரை மதித்து நான் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஒருவருக்கொருவர் மதித்து நடப்பது மிக அவசியமாக இருக்கும். இந்த நாட்டில் நிகாவை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்துல, அது என்னது? பெண்கள் மானத்தை பாதுகாத்து, பெண்கள் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்து, தன்னுடைய அனைத்து ஹயாவுடன், வெக்கத்துடன் தன்னுடைய அனைத்து விஷயங்கள் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஷாஃபி ஃபிக்ஹுடைய கண்ணோட்டத்துல ஜெமியத்துலமா இந்த பத்வாவை 2009 வெளியிட்டு, அதே நேரத்தில் ஜெமியத்துலமா மற்ற கருத்தையும் மதித்து நடக்குமாறு வலியுறுத்துகிறது. இப்படியும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அதனால் தன்னுடைய 2009 வெளியிட்ட வேற்றுமையின் ஒற்றுமை என்ற அந்த நிலைப்பாட்டை ஷேக் யூசுப் ரஹிமுல்லா அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய பயான்ல, டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்ஸ் வரக்கூடிய நேரத்தில் மதித்து நடக்க வேண்டும் என்ற இந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நிகாபுடைய இந்த விஷயம், ஹிஜாபுடைய விஷயம், இது குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து, சஹாபாக்களுடைய அமல்ல இருந்து எடுக்கப்பட்டவை. ஜாஹிலியத்துடைய காலத்துல இந்த பழக்க வழக்கம் இருக்கவில்லை. ஜாஹிலியத்துடைய காலத்துல இதுக்கு அப்பாலதான் நடந்து கொண்டிருந்தார்கள். உயிருடன் பெண்களை புதைத்தார்கள். அவர்கள் நிர்வாணமாக, அவர்கள் நேக்கடாக நிர்வாண கோலத்துல சவாகம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாம் அதெல்லாம் மாற்றி ஹிஜாபுடைய சட்டம் 4வது ஹிஜ்ரிக்கு பிறகு, 5-6க்கு பிறகு என்ற அந்த கண்டக்கூடிய ஹிஜாபுடைய அந்த ஆயத்து இறக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறது. அங்கிருந்துதான் சஹாபி பெண்மணிகள் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடை எடுக்கிறார்கள். அதே அந்த அடிப்படையில் 4 இமாம்களும் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். சென்னை சொல்லமா தன்னுடைய பத்வாவில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நிலையில்தான் இந்த பத்வாவை 2009 அதே நிலையில்தான் ஜெமியத் உலமா தன்னுடைய பத்வாவுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது. பத்வாவுடைய நிலைப்பாட்டில் இருக்கும் அதே நேரத்தில் ஜெமியத் உலமா இன்னொரு விஷயத்தை வலியுறுத்துகிறது. அது வேற்றுமையில ஒற்றுமை. இந்நாள் முஃப்தி முஹம்மது ஷபி ரஹிமஹுல்லா அவர்கள் முன்வைத்த அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறேன். மூணு கருத்துகள் இருக்கிறது. மூணாவது கருத்தை சிலர் அதை ஆதரிக்கிறார்கள், அவர்களையும் மதித்து நடந்து எல்லாரும் ஒரு விஷயத்துல ஒன்றுபட வேண்டும். அது என்னவென்றால், இந்த நாட்டில் உள்ள அரசியல் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 21 பேராக இருக்கலாம், அவர்களும் நிச்சயமாக இதுக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால் நிக்காம் என்பதை இந்த இஸ்லாமிய ஒரு அடையாளமாக என்று காட்சி அளிக்கிறது. இதுக்கு எதிராக யாரும் சட்டங்கள் கொண்டு வருவார்கள் என்றால் அதை முஸ்லிம்கள் தன்னுடைய உரிமையாக தன்னுடைய ரைட்ஸாக எடுத்து அதுக்கு போராட வேண்டும். எங்களுக்கு இடையில சண்ட சச்சரவுகளை இன்மையோடு விட்டுவிட வேண்டும் என்பதற்காக தான் இரண்டாவது விடுத்தமும் இந்த நேரத்தில் நான் இந்த பொதுவாகை போதுகிறேன். ரெண்டு நிலைப்பாடு உள்ளவர்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்களும் மத்தியில, இது எங்களுடைய முஸ்லிம் உம்மாக்களுக்கு மத்தியில இந்த நிலைப்பாடு இருக்கிறது. ஜமிய சுலமா மிக தெளிவான நிலைப்பாட்டை தன்னுடைய பத்வாவை எடுத்திருக்கிறது. அதே பத்வால தான் நானும் இருக்கிறோம், எங்களுடைய தெளிவையும் நாம் முன்வைத்திருக்கிறோம். அதனால் இதை வைத்துக் கொண்டு வீணாக முஸ்லிம் உம்மாவுக்கு மத்தியில வட்சர்கள் ஊடாக உலமாக்களுக்கு மத்தியில பிளவுபடுத்துவதும், படித்தவர்களுக்கு மத்தியில் எதிர்த்து சண்ட சச்சரவுகளை ஏற்படுத்துவதும், மீடியாக்களுக்கு இதை கொண்டு போவதும், பத்திரிகைகளுக்கு இதை கொண்டு போவதை தவிர்த்து கொண்டு அடிப்படையாக ஆண் பெண் கலப்பை முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஹயாவுடன் வெட்கத்துடன் வாழக்கூடிய நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு பெண்கள் அவர்களுடைய உரிமைகளை ஆண்கள் கொடுத்துக் கொண்டு ஆண்களும் பெண்களுடைய அந்த அனைத்து விஷயங்களையும் வேண்டுதலாக கவனித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி அசானுடைய விஷயத்துக்கு ஏற்பட்டது போன்று ஒரு சோகமான நிலைமையை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டாம் என்ற எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்பிக் கொள்கிறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுதான் கோர்ட்டு கச்சேரிக்கு போய் அது அதானுடைய அந்த லவுட் ஸ்பீக்கரை தடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். நிச்சயமாக படித்தவர்கள் பட்டதாரிகள் நிக்காவை அணியாத பெண்கள் அதை அதுக்கு ஆதரவு அளிக்காத அப்படிப்பட்டவர்கள் கூட நிச்சயமாக நிக்காவ் அணியக்கூடிய பெண்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதை மாற்று கருத்து கிடையாது. ஆக திரும்ப சொல்கிறேன், இது குர்ஆன் ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக எடுக்கப்பட்டது. ஜமீ உலமா நிக்காவை கட்டாயப்படுத்தும் ஒரு பத்வாவை கொடுத்திருக்கிறது. பத்வா கொடுப்பதை சண்டை செய்வதற்கு அல்ல, பத்வா அமலுக்குரியது. அதே நேரத்தில் வேறு சிலர் மாற்று கருத்தை முன்வைக்கிறார்கள். மாற்று கருத்துகள் வரக்கூடிய நேரத்தில் எப்படி இமாம் ஷாஃபி அபு ஹனீஃபாவை மதித்தார்களோ, இமாம் மாலிக் அபு ஹனீஃபாவை மதித்தார்களோ, இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபியை மதித்தார்களோ, அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறார்கள், என்னுடைய உஸ்தாத் நான் எனக்கும் அவருக்கும் ஏராளமான விஷயத்துல மாற்று கருத்து இருக்கிறது. நான் என்னுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் அவர்களுக்காக துவா செய்து வருகிறேன் என்ற இந்த விஷயத்தை மிக தெளிவாக முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, நான் எல்லா கட்டத்திலும் இதை பேசியிருக்கிறேன். ஒரே நிலைப்பாடுதான் எல்லா காலத்திலும் இருக்கிறேன். எல்லா காலத்திலும் ஒரே விஷயத்தை மிக வலியுறுத்தி சொல்லி வருகிறேன். அதுதான் நான் 40 வருஷமாக படித்த பாடம். அது உம்மத்துல பிளவு வரக்கூடாது, உம்மத்துல சண்டை சச்சரவு வரக்கூடாது, எங்களுடைய பிரச்சனைகளை கோர்ட்டு கச்சேரிக்கு கொண்டு போக கூடாது. எமக்கு இந்த நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளையும் சட்டத்தையும் மிக பேருதலாக எடுத்து செயல்படக்கூடிய ஒரு உம்மத்தாக சொல்ல அல்லா எங்களை ஆக்குவாராக. யாழ்லா எங்களை ஒற்றுமையான ஒரு சமூகமாக வாழ செய்வாயாக. எங்களை கண்ணியமாக நீ வாழ செய்வாயாக. எங்களுடைய உரிமைகளுடன் வாழ செய்வாயாக. எமக்கு நீ பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உயர்வையும் நிம்மதியும் சந்தோஷம் தருவாயாக. எங்களோட பெண் குலத்தை பாதுகாப்பாயாக. ஒரு பெண் ஒரு சமூகத்தை போன்றே அல்லா. அந்த பெண்ணுக்குள்ளே கண்ணியம், அந்த பெண்ணுக்குள்ள பாதுகாப்பு, அந்த பெண்ணுக்குள்ள உயர்வை நீ கொடுத்தருவாயாக. யாழ்லா மசிதிகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, உலமாக்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. நாம் ஒன்று பெற்று சிறந்த சமூகமாக வாழ நீனே யாழ்லா எமக்கு கைதை தருவாயாக. எங்களை பொருளாதார நிறங்களை சீராக்கி தருவாயாக. யாழ்லா அச்சை மபுரூராகி தருவாயாக. ஆஜிகள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள், அஜனி கபூல் செய்வாயாக. மறைமுகமான உதவியை செய்வாயாக. உலக நாட்டுகளுக்கு யாழ்லா நிம்மதியை தந்தருவாயாக. மக்கா மதீனாவை பாதுகாப்பாயாக. வைத்தல் பக்கத்தை விடுவி தருவாயாக. பலஸ்தீன், சிரியா, ஆப்கானிஸ்தான், காஷ்மீர் போன்ற நாடுகளில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோக நிலைமைகளை சீராக்கி தருவாயாக.